السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ. الحمد للہ رب العالمین والصلاۃ والسلام علی رسولہ الکریم وآلہ وصحبہ اجمعین. وقد قال اللہ تعالیٰ فی القرآن القدیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم واللاتی تخافون نزوزهن فعظوهن وهجروهن في المضاجع واضربوهن فإن طعنكم فلا تبغوا عليهن سبيلا ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், நாதாக்கள், சான்றோர்கள் அனைவர் மீதும், உலகில் வாழும் அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் நாடுகள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா. பேரன்புடைய சகோதர மக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பல கோடி படைப்பினங்களை படைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரையறையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அவனுடைய படைப்புகளிலே மகத்தான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து இந்த மனிதனுக்காக வேண்டிய இந்த உலகமும் படைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற சகல சாதனங்களும் அவனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன, அவனுடைய பயன்பாட்டிற்காகவே, மனிதனது உபயோகத்திற்காகவே எல்லாமே படைக்கப்பட்டு அவைகளை உபயோகப்படுத்துவதற்காக வேண்டி மனிதனுக்கு சில ஆயுட்காலங்களையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்திலே வாழ்க்கை என்ற ஒரு அற்புதமான ஒன்றை வழங்கி இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹுத்தால அனுப்பியிருக்கிறான். இவையும் அத்தனையும் படைத்த அல்லாஹுத்தால மனித வாழ்க்கையை தனக்கானதாக ஆக்கிக் கொண்டான். எல்லாமே அவனுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவனது வாழ்வு முழுக்க முழுக்க அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே அமைய வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்குரிய போதனைகளையும் வேதங்களையும் திருத்துவதர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஒரு மோமினை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே அவன் தன்னை இஷ்டப்படி வாழ முடியாது, தன்னுடைய நோக்கத்தின்படி வாழ முடியாது, தனது மனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழ முடியாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதனை சொல்லி இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியும். அவனுக்குத்தான் மூமின் என்றும் சொல்லப்படும். நான் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இறைவனுடைய கட்டளைகளுக்கு மாறாக எதிராக ஒரு கருத்திலே அவன் இருப்பானால் அவன் உண்மை மோமின் அல்ல. ஒரு மோமினுடைய வாழ்வு என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் காட்டி சொல்கிற போது சிஜரத்துல் மோமின் என்பதாக சொன்னார்கள், சிறைச்சாலை என்று சொன்னார்கள். சிறைச்சாலை அங்கே இருக்கிற கைதி தன்னுடைய விருப்பத்தின்படி எதையுமே செய்ய முடியாது, உண்ணுவதற்கு கூட முடியாது. அங்கே என்ன உணவு கொடுக்கப்படுகிறதோ அதைத்தான் அவன் சாப்பிட வேண்டும். எந்த நேரத்திலே கொடுக்கப்படுகிறதோ அந்த நேரத்தில் தான் அதை பெறவும் வேண்டும். தான் விருப்பப்படி அவை அங்கே சாப்பிட முடியாது, தான் விருப்பப்படி அவன் செயல்பட முடியாது. அதுபோல இந்த துன்யா, இந்த உலகம் என்பது மனிதனுக்கு மோமினுக்கு சிறைச்சாலை போல. இங்க அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதுக்கு கட்டுப்பட்டுதான் தமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய விருப்பத்தின்படி இங்கே வாழ முடியாது. ஆனால் அப்படி ஒரு மனிதன் இறைவனுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே அவனுடைய வாழ்வு அமையுமானால் மறுமையிலே அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத முழுக்க முழுக்க சுதந்திரமான சுவன பெறுவாலும் அவனுக்கு கிடைக்கும். அதையும் திருக்குறானும் நபிமார்களுடைய போதனையும் நமக்கு அறிவுறுத்துகின்றன. இந்த நேரத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் தீர்மானித்து விட்டான். மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஏனால் அவன் தானே மனிதனை உருவாக்கினான், படைத்தான். மனிதனது இயல்பு அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. மனிதனுடைய தேவைகளும் மனிதனுடைய எல்லா விதமான அபிலாஷைகளையும் அவன் நன்கு அறிந்திருக்கிறான். இதே மனிதனுக்கு என்று எவைகள் தேவை இருக்கிறதோ அப்படிப்பட்ட சட்டங்களை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அது ஒருபோதும் மனிதத்துவத்திற்கு எதிரானவை அல்ல. மனிதத்துவத்தை குளிதோண்டி புதைக்கிற சட்டங்கள் அல்ல, மனிதனுக்கு அனுகூலமானவைதான், மனிதனுக்கு அது தேவையானவைதான் என்பதை எல்லா மூமின்களும் அதிலே உணர வேண்டும். உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதன் போக போக தன்னுடைய அறிவு வளர்ச்சி என்பதாக நினைத்துக் கொண்டு எத்தனையோ எத்தனையோ தந்திரங்களை சொல்லலாம், தத்துவங்களை சொல்லலாம். ஆனால் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறான் அதுதான் சரியானவை. மனிதனுக்கு உடல் ரீதியான தேவைகள் இருக்கிறது. அவன் தனி மனிதனாக இந்த உலகத்திலே வாழ முடியாது, அவனுக்கு துணை தேவை இருக்கிறது என்பதை அறிந்துதான் திருமணத்தை அல்லாஹ்வுத்தலா மனிதனுக்கு நடைமுறை சட்டமாக ஆக்கியிருக்கிறான். திருமணம் முடிக்காத வாழ்வு ஒரு வாழ்வு அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமை பெறுவதற்கும் நிம்மதி அடைவதற்கும் திருமண வாழ்வு என்பது மிக முக்கியமானவை. ஆணும் பெண்ணும் இணைந்து வாழுகிற போதுதான் இந்த உலகம் அலங்காரமாக இருக்கும். திருமணமே இல்லாமல் ஆணும் பெண்ணும் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் இந்த உலகம் மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாகிவிடும், மிகப்பெரிய நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். முறையான ஒரு வாழ்வு என்பது திருமணத்தின் மூலம்தான் ஏற்படும். பின்னால் தாங்கள் பெரிய ஞானத்தை அடைந்து கொண்டோம், மிகப்பெரிய இறை நெருக்கத்தை அடைந்து கொண்டோம் என்று சொல்லி யாரும் திருமணத்தை ஒதுக்கிவிட்டு போனவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. மிகப்பெரிய அவமானத்தையும் தோல்வியும் தான் சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு எதை சட்டங்களால் ஏற்படுத்தி இருக்கிறானோ அவைகள் தான் இயற்கையானவை, அது மனிதனுக்கு தேவையானவை. மூமின்களுக்கு அல்லாஹ்வுத்தலா பலதார மனத்தை அனுமதித்திருக்கிறான். பலதார மனம் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் நான்கு பெண்களை ஒரு மூமின் திருமணம் செய்து கொள்ள முடியும். அனுமதி கட்டாயம் இல்லை, செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை, அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தேவை கை கருதி உடலுடைய அனுகூலத்தை கருதி உனக்கு அவசியம் என்றால் ஒரே நேரத்திலே அவன் பல மனைவிகளை அதிகபட்சமாக நான்கு மனைவிகளோடு இருந்து குடும்பம் நடத்துவதற்குரிய உடல் ரீதியான பலமும் பொருளாதார ரீதியான பலமும் இருக்கும். அதே நேரத்திலே ஒருவருக்கொருவர் பாகுபாடு இல்லாமல் நீளமாக நான்கு பேரிடத்திலும் நடக்க முடியும், வாழ்க்கை நடத்த முடியும் என்ற பட்சத்திலே அவனுக்கு அனுமதி உண்டு. அது அல்லாது ஒருவருக்கு செலவுக்கு கொடுத்துவிட்டு மற்றவர்களை வஞ்சிப்பானால் இரு மனைவிகளுக்கு மத்தியிலே நீதமின்றி நடப்பானால் அவன் இரண்டாம் திருமணம் செய்வதே தடுக்கப்பட்டதாகும். அவனுடைய உடல் ரீதியான நிலைகளை கவனித்து அவனுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு ஈடுகொடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மாதவிடாய் காலங்களிலும் சரி, பிரசவ காலங்களிலும் சரி, அல்லது நோய்வாய்ப்பட்ட நேரங்களிலும் சரி, ஒரு ஆணுடைய தேவையை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படுகிற போது இவன் தவறான வழிக்கு போய்விடக்கூடாது, தப்பான வழியை தேர்ந்தெடுத்துவிடக் கூடாது, ஒழுக்கக்கேடான பாதையில் அவன் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பலதார மனம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேவையை கருதி அதை செய்து கொள்ளலாம், கட்டாயம் இல்லை. அதுபோலத்தான் கணவன் மனைவி மத்தியிலே இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆசிரியரும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களை துணைவியார்களோடு மனைவிமார்களோடு நல்ல விதமான வாழ்க்கையை, நாகரிகமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். இருக்கிற வாழ்க்கையிலே எது சிறப்பான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி சொல்லுவதுண்டு, சிறு சிறு குறைகளை பெரிதாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. குறைகளே இல்லாத பெண்களையோ ஆண்களையோ இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதற்கு சொர்க்கத்துக்கு தான் போக வேண்டும், அங்கதான் குறையில்லாத மனிதர்களை பார்க்க முடியும். ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒன்று இருக்கும், ஒரு ஒரு குறை இருந்தால் இன்னொன்று நிறைவு இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலைமார்களிடத்தில் இருக்கிற குறைகளை நிறைவொன்று நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதர், ஒரு சஹாபி வந்தார், யார் ரசூலுல்லாஹ், உடைய மனைவி ரொம்ப வாய் பேசுகிறவராக இருக்கிறாள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடத்தில் அடிக்கடி சண்டை எடுக்குகிறாள், இது இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கே எனக்கு நேரம் அதிகமாக போய்விடுகிறது, ஏதாவது கொஞ்சம் வாயாடித்தனம் உள்ளவள், யாரிடத்திலும் சண்டைக்கு போய்விடுவாள், இது எனக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறது, யார் சொல்லலாம் நான் என்ன செய்யட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனோநிலையை சோதிப்பதற்காக வேண்டி சொன்னார்கள், இப்படியானால் அவருடைய மனைவியை நீ தலாக்கும் சொல்லிவிடு என்று சொன்னார்கள், சிவாகரத்தை செய்துவிடு. அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், அவள் எனக்கு நிறைய குழந்தைகளை பெற்று தந்திருக்கிறார், இப்ப நிறைய குழந்தைகளை பெற்றாலே விவாகரத்து பண்ணிடுவாங்க, நிறைய குழந்தைகளை பெற வேண்டியதில்லை, தலை பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தது, அடுத்த பிள்ளை பெண் குழந்தையாக இருந்தாலே இது ஒத்து வராது, ஒரே பெண் குழந்தையா பெற்றுட்டு இருக்கிறார், இவளை தள்ளி வைங்கிற நிலைதான் இன்றைக்கு. அன்றைக்கு அவர்கள் நிறைய குழந்தைகள் பெறுவதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார்கள். இந்த சஹாபி சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நிறைய குழந்தைகள் அவளின் மூலமாக எனக்கு இருக்கிறது, அது மட்டுமல்ல என்னின் மீதும் என்னுடைய பிள்ளைகளின் மீதும் அதிக அக்கறையும் பரிவுடையவளாக இருக்கிறாள், தன்னுடைய எல்லா விதமான நலனையும் தன்னுடைய சுய நலன் அத்தனையுமே எடுத்து வைத்துவிட்டு கணவனை கவனிப்பதிலும் கணவனது பிள்ளைகளுக்கு சேவை செய்வதிலும் அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்துவாள். அது மாதிரி நல்ல பண்புகள் இருக்கிறது யார் சொல்லா என்று சொன்ன போது பெருமானார் சொல்லலாம் சொன்னார்கள், அப்படியால இருந்தால் அவளுக்கு நீ நல்லுபதேசம் செய், அது பயன் தரும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். ஆக குறைகள் என்பது இருக்கும், ஏதாவது வகையில குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாத பெண்கள் உலகத்திலே கிடையாது. அப்படி இருக்கிற போது அவர்களிடத்தில் எப்படி இணக்கமாக நடந்து காட்டுவது, வாழ்ந்து காட்டுவது என்பதையெல்லாம் இஸ்லாம் தெளிவாக வரையறுத்து தருகிறது. எடுத்த உடனே விவாகரத்திற்கு இங்கே வர சொல்லவில்லை, எடுத்த உடனே விவாகரத்து செய்வதற்கு இங்கு அனுமதியும் கிடையாது. நிறைய பேர்கள் திருமணம் முடித்து ஒரு மாதம் இரண்டு மாதம் வாழ்க்கை நடத்துறதுக்குள்ளாயே கலாக்கு வாங்கி கொடுங்கன்னு வந்து நிற்பாங்க, அவர்களை பார்க்கிற போது கடினமான கோபம் தான் ஏற்படும், அதற்கெல்லாம் இங்கு அனுமதி இல்லை, வாழ்க்கை நடத்த வேண்டும். அல்லாஹ் திருமறையை தெளிவாக சொல்லிக் காட்டுகிறான், என்ன செய்ய வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு விருப்பமான முறையிலே நடக்கவில்லை என்று சொன்னால், விருப்பமான முறையில் என்று சொன்னால் மார்க்கம் அனுமதிப்புக்கு அனுமதி தருகின்ற வகையில், இவர் பாட்டுக்கு கூப்பிடுவாரவா, அங்க ஃபங்க்ஷனே நடக்குது என்னுடைய நண்பருடைய வீட்டில் அங்கே போயிட்டு வரலான்னு கூப்பிடுவார், அங்க ஆண்கள் அதிகமாக இருப்பார்கள், இவள் கூச்சப்படுவாள், நீ வந்துதான் கட்டாயப்படுத்தக்கூடாது, இது மாதிரி தன்னுடைய விருப்பத்திற்கு அவள் செயல்படவில்லை என்பதற்காக வேண்டிய விவாகரத்தின் வந்து நிற்கக்கூடாது, பிரச்சனை செய்யக்கூடாது. மார்க்கம் சில விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது, அந்த மாதிரி அவள் நடக்கவில்லை என்று சொன்னால் அப்போது என்ன செய்ய வேண்டும், முதலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாதி தகாபூன நுசூசஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு இணக்கமாக நடப்பதை நீங்கள் நடக்கவில்லை என்ற பயம் உங்களுக்கு வந்தால் ஆரம்பத்தில் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அல்லது உபதேசம் நடைபெறுகிற இடத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுக்கு தெரியவில்லையா எங்கே சென்றால் புத்தி கிடைக்கும் அறிவு கிடைக்குமோ அந்த இடத்திற்கு அனுப்பி வையுங்கள், அல்லது அழைத்து செல்லுங்கள். எனவே ஆரம்பத்திலே முதல்ல எடுக்க வேண்டிய விஷயம் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்கின்ற விஷயங்களை அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி அவர்கள் அதற்கும் கட்டுப்படவில்லை, பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மலாஜி, இரண்டாவது நடவடிக்கை அவர்களை படுக்கையிலே பிரித்து வையுங்கள், படுக்கையிலே பிரித்து வையுங்கள் என்று சொன்னால் அதற்கு விளக்கம் எழுதுகிற போது முஃபஸ்ஸிரீன்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அல்ல, அல்லது இவர் தலைவாணியை தூக்கிட்டு வெளியே போய் படுக்கிறது அல்ல. ஒரே ரூமில ஒரே கட்டிலே இரண்டு பேர்களும் படுத்திருப்பார்கள், ஆனால் கணவன் அவளை தீண்ட மாட்டான். மார்க் அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதே வேறு ஒரு பெரிய தண்டனை அவளுக்கு வேறொன்றும் இல்லை. ஒரே அறையிலேயே, தனியாக இருக்கிற அறையிலேயே கணவன் அவளை விட்டு பிரிந்து படுக்குகிற இந்த நிலை இருக்கிறது, இந்த தண்டனையில் அவள் திருந்துவாள். இதுவே ஒரு பெரிய தண்டனை அவளுக்கு தேவையில்லை. சரி, அதிலும் அவள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் கோமரி போகுன லேசான முறையில் அவர்களை அடியுங்கள். எப்படி அடிக்க வேண்டும் என்று சொன்னால், தாட்டு போட்டுன்னு அடிக்கிறது இல்ல, இருக்கிற பெல்ட்டை கட்டு பிடிச்சி வெளாசு வெளாசுன்னு வெளாசுறது இல்ல. எப்படி அப்பா சொல்லாம சொல்லி காட்டுகிறார்கள், மிசுவாக்கு குச்சி இருக்கிறது, அது எவ்வளவு லேசானது, அது மாதிரி குச்சியை வைத்து லேசாக அடிக்க வேண்டும், காயம் இல்லாத வகையில. போய் முரட்டுத்தனமா போய் அடிக்கக்கூடாது. இது மாதிரி அவர்களை லேசான முறையில் அடியுங்கள். அடிப்பதற்கும் என்ன காரணம் தெரியுமா? எல்லாத்துக்குமே அடிக்கக்கூடாது. என்னன்னா, வந்த நேரத்தில் சமைச்சு வைக்கலையா, சோகத்தில் உப்பு கம்மியா இருக்க, உப்பு அதிகமா இருக்கிற, இதுக்காக வேண்டிய அடிக்கக்கூடாது. எதற்காக வேண்டிய அடிக்கலாம் என்று சொன்னால், ஒரு கணவன் சொல்லுகிறார், மாலை நேரத்திலே உன்னை அலங்காரமாக வைத்துக்கொள், உன்னை அலங்கரித்துக் கொள் என்று சொல்லி கணவன் தன்னுடைய விருப்பத்திற்கு அவளை அலங்கரிக்க சொல்கிறான். ஆனால் அவள் அலங்காரம் செய்யாமல் இருக்கிறாள். கணவனுக்காக மட்டும்தான் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை காட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த செயலை செய்யவில்லை என்று சொன்னால் அதற்காக லேசாக அடிக்கலாம். இரண்டாவது, தன்னுடைய தேவைக்காக வேண்டி கணவன் அழைக்கிறான், உடல் ரீதியான தேவைக்காக வேண்டி அழைக்கிறான். அப்ப அவ மறுக்கிறாள், அல்ல வர முடியாது என்று மறுத்தால் அதற்காக வேண்டி அடிக்கலாம். மூன்றாவதாக, அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றுகிற தொழுகைகளை, பரலார தொழுகைகளை விட்டுவிட்டு நடக்கிறாள், அல்லது ரமலான் மாதம் குளிக்காமல் இருக்கிறாள், அல்லது குளிப்பு கடமையான நிலையிலே குளிக்காமல் நாள் கணக்கிலே கடத்திக் கொண்டிருக்கிறாள். ஜனாபத்து ஏற்பட்டு விட்டால் உடனே குளித்து விட வேண்டும், அது பரவல், அந்த பரவலை நிறைவேற்றாமல் தாமதப்படுத்துகிறாள். இது மாதிரி காரணங்களுக்காக அடிக்கலாம். யாராவது அப்படி அடிச்சிருக்கிறோமா? ஒரு வார்த்தை திட்டி இருப்போமா? அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். மார்க்கம் சொல்லியிருக்கிறவரே விதிமுறைகள் எல்லாம் நாம் பின்பற்ற மாட்டோம். இந்த காரணம் இல்லாமல், அடுத்து நான்காவதாக, கணவனுடைய அனுமதியின்றி, தேவையில்லாமல், எந்த அவசியமும் இல்லாமல், எந்த நோக்கமும் இல்லாமல் வெளியிலே போகிறாள். இதுக்காக வேண்டி கண்டிக்கலாம், அடிக்கலாம். இந்த நான்கை தவிர வேற ஒன்றுக்குமே அவளை அடிக்கக்கூடாது. சரி, இந்த மாதிரியான கட்டுப்பாடு இல்லாத நிலை மனத்தில் இருக்கிற போது அவளை கண்டிப்பது, லேசான முறையில் அவளை அடிப்பது கூடும், அதற்கும் அவள் கட்டுப்படவில்லை என்று சொல்லுகிற போது நாலாவது விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சூழ்நிலை இருக்குமானால், நீங்கள் இரண்டு குடும்பத்தார்களிலே நல்ல நியாயமான, நல்லெண்ணம் கொண்ட, ஒற்றுமையாக கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களை, குடும்ப பெரியவர்களை அழைத்து, பெண் சார்பாக ஒருவரும் ஆண் சார்பாக ஒருவரும் இருந்து மத்தியசம் செய்து அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவும் நடந்து முடிந்து விட்டது. இதற்கு பிறகும் அவள் தன்னுடைய பழைய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறாள் என்று வைத்துக் கொண்டால், அப்போது என்ன செய்ய வேண்டும்? அடுத்தபடியாக அவள் கட்டுப்படவே இல்லை, தனக்கு முழுக்க முழுக்க அவள் வழிபடவே இல்லை என்ற நிலையிலே வருகிற போதுதான், ஐந்தாவது ஒரு ஆயுதமாக முதல் தலாக், ஒரு தலாக் சொல்ல வேண்டும். அது எந்த நிலையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவள் மாதவிடாயெல்லாம் விட்டு சுத்தமாக இருக்குகின்ற நிலையிலே இவன் உடலோடு ஒல்லாத நிலையே சொல்ல வேண்டும். மாதவிடாய் சுத்தமான பிறகு அதற்கு இடைப்பட்ட நாட்களில் இவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது. அப்படி ஈடுபடாத நிலையிலே ஒரு தலாக், ஒரு தலாக்க சொல்லி அவள் இட்டா இருக்கக்கூடிய காலத்திலே, அவள் தனிமையில் இருக்கிற போது அவளுக்கு புத்தி ஏற்படும், அவள் திருந்துவாள், கணவனுக்கு கட்டுப்படுவாள். அந்த நிலையிலும் அவள் விரும்புகிற போது அந்த பெண்ணை திரும்ப அழைத்துக் கொள்ளலாம். பிதாவுடைய காலத்திலேயே 3 மாதம் பிதாவுடைய காலம், அந்த பிதாவுடைய காலத்திலேயே அழைத்துக் கொள்ளலாம். பிதா முடிந்து விட்டது, பிதாவுடைய காலம் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட அதே பெண்ணை இவன் நிக்காஹின் மூலமாக திருமணத்தை புதுப்பித்துக் கொள்ளலாம். இந்த நிலைகளிலே ஒரு மனிதன் அந்த பெண்ணை இது மாதிரியான காரணங்களுக்காக வேண்டி இப்படி பயன்படுத்துவது கூடும். நிறைய பேருக்கு அப்படியெல்லாம் பிரச்சனை வர்றதில்லை. அவள் சொல்லுவாள், உங்க அம்மா கூட நான் என்னால இருக்க முடியாது, உங்க அக்கா தங்கச்சி கூட இருக்க முடியாது, என்னை தனியா வச்சிருங்கன்னு சொன்னா உடனே வைக்க முடியாதுன்னு அந்த பெண்ணை நான் விவாகரத்து செய்கிறேன்னு வரக்கூடாது. தனியா வைக்கணும்னு அவள் கேட்டுக்கொண்டால் தனியாக அவளுக்கு வீடு பார்த்து வைத்துக் கொடுப்பது கணவனின் கடமை. கொஞ்சம் வசதியான குடும்பத்திலே இருக்கிற பெண் சொல்கிறாள், எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலைக்காரி வேணும் என்று சொன்னாலும் கூட அந்த வேலைக்காரி ஏற்படுத்திக் கொடுவது கணவனுடைய கடமை. ஒரு வேலைக்காரி பத்தாது, 2 வேலைக்காரிகள் வேண்டும் என்று சொன்னாலும் 2 வேலைக்காரிகளை எடுத்து வைத்துக் கொடுப்பது கணவனுடைய கடமை. உணவுக்காக வேண்டி அவளை தண்டிக்க கூடாது, சாப்பாடு சரியில்லை என்பதற்காக வேண்டி அவளை தண்டிக்க கூடாது, அவளை கண்டிப்பு செய்யக்கூடாது. அவளுக்கு உணவை இவன் தயார் செய்து கொடுக்க வேண்டும். ஒன்று, உணவுக்குரிய பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும். அவள் சமைக்கக்கூடியவளாக இருந்தால் சமைத்து அவளுக்கும் கணவனுக்கும் சமைத்துக் கொள்வாள். இல்லை, அவள் சமைக்க தெரியாதவளாக இருந்தால் சமைத்து உணவை அவளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தான் ஃபிக்ஹ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சாதாரண விஷயங்களுக்காக ஒரு பெண்ணை வேண்டாம் என்று வைத்து கொண்டு வருவது மிகப்பெரிய தவறாகும், மிகப்பெரிய குற்றமாகும், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறுவதாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அபாவுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக், அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிற விஷயங்களிலே கோபத்திற்குரிய வெறுப்புக்குரிய ஒரு செயல் விவாகரத்து. அல்லாஹ் பிரியப்படுறதில்லை, விவாகரத்து நடைபெறுகிற இடத்திலே அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது என்று பொருள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், கால காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஆத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முஆதே என்று அழைத்து எனக்கு சொன்னார்கள், மா ஹலகல்லாஹு ஷய்யன் அலா வஜ்ஹில் அர்லி அஹப்ப இலைஹி மினல் இதாக்கி. பூமியிலே நடைபெறுகிற நிகழ்வுகளிலே அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அடிமை ஒரு அடிமையை வாங்கி உரிமை விடுகின்ற நிகழ்வாகும். பிற மனிதத்திலே விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்க ஒரு அடிமையை பணம் கொடுத்து வாங்கி அந்த அடிமையை உரிமை விடுவது, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான செயல். அதைவிட ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைவிட அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை. வலா ஹலகல்லாஹு ஷய்யன் அலா வஜ்ஹில் அர்லி அபால இலைஹி மின தலாக். அதேபோல இந்த பூமியிலேயே அல்லாஹ்வுக்கு மிக மிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விவாகரத்தை, விவாகரத்தை விட கோபப்படக்கூடிய ஒன்றை அல்லாஹ் படைக்கவில்லை. அவ்வளவு மோசமான செயல். நமக்கு முன்னால் ஒரு தலைமுறை, 2 தலைமுறைக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் விவாகரத்தை தலாக் என்று சொன்னால் ரொம்ப பயப்படுவார்கள். நான் அல்லாஹ்வுடைய அரசு நடுங்கும் அந்த வார்த்தை சொல்லுகிற போது என்று அச்சம் இருந்தது. இன்றைக்கு சர்வசாதாரணமாக போய்விட்டது, சகிப்பு தன்மை மிக மிக குறைந்து போய்விட்டன. ஒரு பெண் என்று சலகீனமானவள், அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தஆலா சொத்துல கூட உனக்கு முழுச கொடுத்துட்டு அவளுக்கு பாதியை கொடுக்கறான். ஏன்னா அவளுடைய தகுதி அவ்வளவுதான். அதனால் அவள் உணர்ச்சி வசப்படுவாள், அவளிடத்திலே தவறுகள் ஏற்படும், அந்த தவறுகளை பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஆண் என்பவனுக்கு நிர்வாகம் செய்கிற அந்த தகுதி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் யாரை நிர்வாகியாக போடுவார்கள்? பொறுப்பு மிக்கவர்களைத்தானே போடுவார்கள். சகிப்பு தன்மையும் பொறுமையும் அறிவும் இருக்கிறவர்களைத்தானே நிர்வாகியாக ஏற்படுத்துவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பெண்களுடைய நிர்வாகிகளாக நாம் ஆண்களை ஏற்று அமைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு நிர்வாகி அங்கு அதற்கு கீழே இருப்பவர்களுடைய குறைபாடுகள் வருகிற போது அந்த குறைபாடுகளை சரி செய்து அதை முன்னோக்கி
சொல்ல வேண்டுமே தவிர அதை துண்டித்து விடுகிற போது அவர் அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவராக போய் விடுகிறார். எனவே ஆன்மலை என்பவன் அந்த தகுதியை பெறுகிறான். எனவே அல்லாஹ்வுக்கு அவளுக்கு அவளை விட கொஞ்சம் கூடுதலான சிறப்பை ஆணுக்கு கொடுத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூழ்நிலையிலே அவைகளை தவறாக பயன்படுத்தி வரக்கூடாது. அதே போல ஒரு பெண்ணும் பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது. தலாக்கு கோரலாம், என்னை விவாதத்து செய்துவிடு என்று சொல்லலாம். எப்ப என்று சொல்லுகிற போது அவளுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். சந்தேகத்தின் காரணமாகவோ அல்லது அவளுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுக்காமல் அவளை அலைகழிப்பதன் மூலமாகவோ அல்லது அவளுடைய உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இவன் பாட்டுக்கு இருந்துகிறான். அவளுடைய என்ன தேவை என்பதை இவன் உணர்வதில்லை. அது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே பெண் தலாக்கு கோரலாம். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு பெண்மணி சொன்னார், ரசூலுல்லாஹ் கைஸ் என்று சொல்கிறவருக்கு நான் மனைவியாக இருந்தேன், அவர் என்னை விவாகரத்து செய்து விட்டார். அதற்கு பிறகு ஒருவரை அப்துல்லா பின் சுபைர் என்று சொல்கிறவரை நான் திருமணம் முடித்தேன், அவர் இடத்திலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் அவர் என்னுடைய விஷயத்தில் ஆண்மையற்றவராக இருக்கிறார். அவர் அந்த ஹதீஸிலே வருகிறது, அந்த பெண்மணி தன்னுடைய முக்காட்டை எடுத்து காட்டி ரசூலுல்லாவிடத்திலே கஹுதுபத்துத் தௌப் இப்படி அந்த ஆடை எப்படி இருக்கும் தொங்கி போனது போல அதுபோல இருக்கிறார் யார் ரசூலுல்லா. ஒரு சஹாபி வெளியின்னு கேட்டிருந்தாரு, அபூபக்கர் சித்திகளும் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ரசூலுல்லாவிடத்தில் அந்த பெண்மணி இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற போது அந்த சஹாபிக்கு கோபம் வந்தது. அபூபக்கர் சித்திகளெல்லாம் இடத்துல கேட்கிறார்களே, அந்த அம்மா இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்களே, நீங்களா பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. ரசூலுல்லாவிடத்தில் தானே வந்து சொல்ல முடியும். அது மாதிரி அவர் ஆண்மையற்றவராக இருக்கிறார் யார் ரசூலுல்லா. எனவே அவரிடத்திலிருந்து நான் விவாக வழக்கு பெற விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள், உனக்கு எப்படி தேவை இருக்கிறது அதுபோல் அவருக்கும் தேவை இருக்கிறது. அது மாதிரி காரணங்கள் இருக்குமானால், தக்க காரணங்கள் இருக்குமானால் அவர் விவாகரத்தை பெறலாம், பெற்றுக் கொள்ளலாம். ஆனாலும் ஏதாவது வேற காரணங்களுக்காக வேண்டி மார்க்கம் சொல்லாத அனுமதிக்காத தகுந்த காரணங்கள் இல்லாத வேற ஏதாவது நோக்கத்துக்காக வேண்டி இவரிடத்தில் விடுபட்டு விட்டால் நாம் சுதந்திரமாக தெரியலாம், அல்லது நாம் நினைக்கின்ற வேறொரு ஆடவனோடு நாம் தொடர்பு கொள்ளலாம் என்ற நிலையெல்லாம் இருக்குமானால் அப்படி கோருவது மிகப்பெரிய தவறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஐயுமா இம்ராத்தின் ஸாலத் ஸௌஜஹா தலாக்கன் ஃபீ கைரி மா பாஸம், எந்த ஒரு காரணமும் சிறு குற்றமும் இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் என்னை விவாகரத்து செய்துவிடு என்று கேட்பாளானால் ஹராமுன் அலையா ஆராயத்தில் ஜன்னா, அல்லாஹ் தஆலா சுவனத்துடைய வாடை அவளுக்கு தடுத்து விடுவான், ஹராமாக்கி விடுவான். கிட்டத்தட்ட 500 வருடங்கள் தொலைதூரத்தில் இருக்கிற சோனத்துடைய வாடையை இங்கிருந்து கூட அவள் தர முடியாது, நுகர முடியாது, அந்த அளவுக்கு தூரப்படுத்தி விடுவான். அது மிகப்பெரிய குற்றமாகும். எனவே மார்க்கம் அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறது, அதன் காரணமாக அனுமதித்திருக்கிறது. சில மதங்களில் விவாகரத்து கிடையாது. அதன் காரணமாக என்ன நடக்கிறது, பிடிக்காத மனைவியோடு எப்படி இருந்து வாழ்வது என்று விரக்தி அடைந்து அந்த மனைவி கொலை செய்து விடுகிறான். சூசகமான முறையில் தந்திரமான முறையில் அதை கொண்டு விடுகிறான். அதுபோலத்தான் பிடிக்காத கணவனிடத்திலிருந்து வாழுகிற பெண்கள் ஏதாவது ஒரு நிலையிலே கணவனை கொண்டு விடுகிறார்கள். சமீபத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தியை படித்தேன். ஒரு பெண்மணி நல்ல ஒரு ஆண், நல்ல சம்பாத்தியம் உள்ளவன், இரண்டு குழந்தைகளே இருக்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கல, நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கணவனும் மனைவியும் இரண்டு குழந்தைகளும். அந்த வீட்டுக்கு இந்த தண்ணீர் இந்த கேன் இருக்கு பாருங்க, வாட்டர் தண்ணீர் கேன் கொண்டு வந்து ஒரு பையன் போடுவான். இப்படி அடிக்கடி அவன் வந்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் பேச்சில் அப்படியே ஆரம்பமாக பேச்சு கொடுத்தார்கள், அப்படியே பேசினார்கள், பண்ணார்கள். கணவன் காலையில வேலைக்கு போனவன் மாலையில் தான் திரும்புவான், பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போய் விடுவார்கள். தனிமையில் இருக்கிற பெண்ணுக்கு கொஞ்சம் பேசுவதில் ஜாலியாக இருந்தது, இப்படியே பேசி பழகினார்கள். கடைசியில் இரண்டு பேர்களுக்கு மத்தியில் தொடர்பு உண்டாகிவிட்டது. இது ஒரு கட்டத்திலே பல நாட்கள் பல வருடங்கள் கழிந்து கணவனுக்கு தெரிகிறது. அப்ப கணவன் கண்டிப்பு செய்கிறான். உடனே என்ன நினைக்கிறான் சொன்னா, நம்ம சுதந்திரமா இருப்பதைகளும் கண்டிப்பு செய்கிறான் என்று சொல்லி தன்னுடைய கள்ள தொடர்புடையவனோடு கலந்து பேசுகிறாள். அவர் யோசனை சொல்கிறான், நம்ம கொல்ல வேணாம், என்ன செய்யலாம், ஒரு எனக்கு தெரிஞ்ச அவர் பாம்பு விற்கிறார், அவர்கிட்ட போய் ஒரு பாம்பு விஷப்பாம்பு வாங்கி அவர் படுக்கிற அறையில விட்டுருவோம், அந்த பாம்பு அவரை கொண்டுவோம், நமக்கு நிம்மதியா இருக்கு, நம்ம மேல குற்றமும் வராது என்று யோசனை சொன்னால், 1500 ரூபாய் கொடுத்து ஒரு பாம்பை நாகப்பாம்பை வாங்கி அவன் படுக்கின்ற அறையில விட்டு விட்டால், இரவிலே கொண்டு விட்டு அவன் வந்து பாலையில பார்த்தா எந்திரிச்சுட்டான், வீடு போல தொலை பார்த்தா பாம்பை காணும், சரியா எங்கேயோ போயிடுச்சு போல இருக்குன்னு விட்டுட்டாங்க. 2-3 நாட்கள் கழிந்து இந்த பையனும் அந்த பெண்ணும் வீட்டில இருக்கக்கூடிய ஒரு அறையிலே பழைய சாமான்கள்லாம் போட்டு வைக்கின்ற அறையில் தான் இவர்கள் உல்லாசமாக இருப்பது. அங்கே அவர்கள் போய் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாம்பு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொத்திடுச்சு. ரெண்டு பேரும் பிணமாகி போனார்கள். அங்கே அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் போய் பார்க்கிறார்கள். நாட்டம் எடுத்த பிறகு போய் பார்க்கிறார்கள். அங்கே இரண்டு பேர்களும் பிணமாக கிடக்கிறார்கள். ஆடையெல்லாம் கலைந்திருக்கிறது. விவாகரத்து ஹுல்லா என்ற நிலை இல்லை என்று சொன்னால் இதுதான் நடக்கும். அல்லாஹ் இப்படி விரும்பவில்லை. பிடிக்காத மனைவியாக இருந்தால் விடுவிடத்திற்கு அனுமதி இருக்கிறது. பிடிக்காத கணவனோடு இருந்து வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தவில்லை. மனிதனுடைய சூழ்நிலைகளை உணர்வுகளை பொறுத்து அவர்கள் அதிலிருந்து விலகிக் கொள்வதற்கு, அந்த திருமண உறவிலிருந்து விலகிக் கொள்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஆண்டாண்டு காலங்களாக பின்பற்றி வருகிற இந்த நடைமுறையை இப்போது இருக்கிற மதவாத அரசு அதை நிறுத்தவன் என்பதற்கான முயற்சித்து ஒரு பெண்ணின் மூலமாக கோர்ட்டில ஒரு மனு தாக்கல் செய்து அரசாங்கம் என்ன அதற்கு பதில் என்று கேட்டபோது, நீதிபதி கேட்டபோது இவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்களில் விவாகரத்து என்பது அனுமதிக்க கூடாது, அது ஜனநாயக நாட்டுக்கு பொருத்தமில்லை இவர்கள் சொல்கிறார்கள் என்று இவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக சட்ட கமிஷனிடத்திலே உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து கேட்டிருக்கிறார். இதற்கு என்ன தீர்ப்பு கூறுவது என்று மக்களிடத்திலே கருத்து கேட்டு எங்களுக்கு தெரிவிங்கள் என்று சொல்லி சில நாட்களையும் கொடுத்திருக்கிறார். சட்டம் போட்டது யாரு? அல்லாஹ் சட்டத்தை ஏற்றிருக்கிறான். ஆனால் அதை மாற்றுவதற்கு இவர்கள் யாரிடத்திலே கருத்து கேட்கிறார்கள்? எந்த விதமான தகுதியும் இல்லாத மனித ஜென்மங்களிடத்திலே எல்லாருமே கருத்து சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். இறை சட்டங்களுக்கு மாற்றாக இந்த உலகத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு எந்த ஒரு மனிதருக்கும் உரிமை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சிலர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி ரசூலுல்லாஹி அவர்களிடம் மாற்று கருத்து கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இத்ர அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊருக்கு போனார்கள். அங்கே இருக்கிற அந்த ஊர்வாசிகள் அவர்களுக்கு விருந்து கொடுக்கவில்லை. விருந்து கொடுப்பதிலிருந்து விலகிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது எப்போ நடந்து முடிந்து விட்டது? 5000 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டிய போது அந்தாக்கியா என்று சொல்லுகிற அந்த நகரத்து மக்கள் ரசூலுல்லாஹி வந்து சொல்கிறார்கள், எங்களது பொண்ணும் பொருளும் எல்லாத்தையுமே நாங்கள் சேகரித்து கொண்டு வந்திருக்கிறோம். எங்களது முன்னோர்கள் இது மாதிரி செய்து விட்டார்கள், அறிவில்லாமல் செய்து விட்டார்கள். ஆனால் எங்களது ஊரை பற்றி குர்ஆனிலே எப்படி தவறாக எங்களை கேவலப்படுத்துகின்ற வகையில் அமைந்திருக்கிறது. எனவே யா ரசூலுல்லாஹ், நீங்க அதை என்ன வேணாலும் நாங்கள் தர்றோம், நாங்கள் கொண்டு வந்திருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துடுறோம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க வாசிக்க சொல்லுங்க, குர்ஆன்ல மாத்தம் செய்யுங்க. சொல்லப்போனா ஒரே ஒரு புள்ளி தான் வித்தியாசம். ஃபாபோனா கீழே ஒரு புள்ளி வரும் பேவுக்கு, ஃபாதோன்னு சொன்னா அந்த புள்ளியத்துக்கு மேல போட்டுட்டு இன்னொரு புள்ளி கூட வைக்கணும், அவ்வளவுதான். இப்படி செய்து விட்டால் எங்கள் ஊர்க்காரர்கள் மீது இருக்கிற அந்த எண்ணம், தவறான அந்த எண்ணம் போய்விடும், நாங்கள் விருந்து கொடுத்தோம் என்ற வார்த்தை வந்துவிடும், கண்ணியமாக இருக்கும். எனவே அப்படி மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன போது சல்லல்லாஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா சொன்ன விஷயத்திலே ஒரு புள்ளியை வைத்து அந்த கருத்தை நான் மாற்றுகிறேன் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வின் மீது பொய் சொல்லவனாக ஆகிவிடுவேன். அல்லாஹ் சொல்றான் விலகிக் கொண்டார்கள், விருந்து கொடுப்பதிலிருந்து விலகிக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நான் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது நான் இட்டு கட்டியவனாக ஆக மாட்டேனா, அதெல்லாம் செய்ய முடியாது, அப்படி நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே ஒரு புள்ளியை கூட மாற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லுகிற போது எந்த மனிதனுக்கு அனுமதி இருக்க முடியும்? எனவே இறை சட்டங்கள் என்பதுதான் இந்த உலகத்திலே நிறைவேற வேண்டுமே தவிர, நாம் கொண்டு வருகிற நீங்க 1000 நீதிபதிகளை வச்சு தீர்ப்பு சொல்லுங்க, அதை முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. நான் என்ன ஒரு வேதனை, சாபான வழக்கு வந்த போது இருந்த கிளர்ச்சி இப்போது முஸ்லிம் மதத்திலே காண முடியவில்லை. எத்தனை பிரச்சனை, 1986 நல்ல நினைவு இருக்கிறது. ஒரு பெண் கோட்டில தன்னுடைய கணவனத்திலிருந்து ஜீவனாம்சம் வேண்டும் என்று சொல்கிறார். 25 ரூபா, அதாவது 500 ரூபா ஜீவனாம்சம் கேட்டா. செஷன்ஸ் கோர்ட்ல 25 ரூபா மாசம் மாசம் வாங்கிக்கணும் சொல்லி தீர்ப்பளித்தான். அது பத்தாதுன்னு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்தார். மகளிர் கொடுத்த போது அவன் 176 ரூபா 20 பைசா வாங்கிக்கணும் சொன்னான். அதை பத்தா அந்த நேரத்திலே கணவன் என்ன செய்து விட்டான், விவாகரத்து செய்து விட்டான். நீ மனைவியா இருந்தா தானே அவனுக்கு ஜீவனாம்சம் தரணும், இப்போது மனைவி இல்லை என்று சொல்லிவிட்டு விவாகரத்து செய்து விட்டான். விவாகரத்து செய்த பிறகு அவள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாள். அவன் என உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னான், கீழே கொடுத்த தீர்வை உறுதிப்படுத்தினான். இந்த சம்பவம் நடைபெற்ற போது இஸ்லாமிய முழுவதுமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் கிளர் தெளிந்தார்கள், மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார்கள். கன்னியாகுமரியில் இருந்து எல்லா தமிழகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த மிகப்பெரிய அளவில் அதற்கான எதிர்ப்பு நடந்தது. ராஜீவ்காந்தி உடனடியாக அமைச்சரவை பாராளுமன்றத்தில் விவாதித்து முஸ்லிம்களுக்கு அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படக்கூடாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு எதிர்ப்பாக பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு கணவன் கை கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுக்கு கணவன் ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த பெண் இறந்து போனால் யார் வாரிசாக வருவார்களோ அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அது அரை காலத்தில் இருக்கிற உறவினர்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கும் அப்படியும் அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் வக்ஃபு வாரியத்தின் மூலமாக வழங்க வேண்டும் என்று அவர்கள் சட்டம் ஏற்றினார்கள். இன்றைக்கும் அது இருக்கிறது. இந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய எதிர்ப்பும் கிளர்ச்சியும் இருந்தது. இப்ப பார்த்தா 10 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு, யாருமே எந்த இதுவும் பண்றதில்ல. காவேரி பிரச்சனைக்காக வேண்டி போராட்டம் நடத்துறாங்க, வேற எதற்கும் போராட்டம் நடத்துறாங்க. இதை பற்றி ஒரு அறிக்கை கூட காணும். என்ன இங்க தீனுடைய மார்க்கத்தினுடைய ஈமானுடைய உணர்வு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள், கொடிபிடித்து போகிறார்கள், எங்களுக்கு உரிமை வேண்டும் அது வேண்டும், இப்படித்தான் ஒவ்வொன்றாக கொண்டு வருவார்கள். ஸ்பெயினிலே ஆரம்பத்திலே திருமணம் முடித்து விட்டால் பள்ளிவாசல பதிவு செய்ததுதான் வழக்கமாக இருந்தது, எல்லா இடத்திலும் அப்படித்தான். ஆனால் ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள், ஸ்பெயினில அரசாங்கத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள். எதிர்க்க முடியல, சரி அரசாங்கத்தில் தானே அங்கேயே ஒரு பதிவு செய்துக்கிறோம், நம்ம பள்ளியிலையும் பதிவு செய்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படியே இதாய் இதாய் அரசாங்கத்தினுடைய பதிவு தான் ஏற்றுக்கொள்ளப்படும், மற்ற பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு அடுத்து கொண்டு வந்தாங்க. இங்கே அதான் நடக்க போகுது. அரசாங்கத்தில் நம்ம பதிவு செய்யறோம், பதிவு செய்தால் தான் பாஸ்போர்ட் வாங்க முடியும் என்ற காரணத்தினால் பதிவு செய்கிறோம். போக போக என்ன ஆகும், பள்ளிவாசல பதிவு செய்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அரசாங்கத்தில் தான் பதிவு செய்யணும் என்று வருவார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தினுடைய சட்டங்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு அவர்கள் ஆண்டாண்டு காலங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொதுசுல சட்டத்தை கொள்வதற்குரிய முயற்சி தான் இந்த முயற்சிகள். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு எதிராக சட்டம் ஏற்றுவது என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எதிராக ஏற்றுவது, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக கொண்டு வருகிற சட்டங்கள். அவர்கள் எதிர்ப்பு காட்டுகின்ற முறையிலே முனைப்பு காட்ட வேண்டும். முஸ்லீம் சட்டவாரியம் அதை எதிர்த்து கோர்ட்டிலே கேஸ் தாக்கல் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறது. இந்த நேரத்தில் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள், அதன்படி நாம் செயலாற்றுவதற்கு இது பண்ண வேண்டும். அதே நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற தவறுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் வந்து அடிக்கடி விவாகரத்து விவாகரத்து தலாக்குன்னு போறதுனால ஏதோ ஒண்ணு கணிசட ஒண்ணுமே மார்க் அறிவு இல்லாத யாராவது என்ன செய்தாங்க, போய் நீதிமன்றத்துக்கு போகிறார்கள். அல்லது இவர்களே இந்த மத தீவிரவாதிகளை யாரையாவது தூண்டி விட்டு நீ கோர்ட்டில்
கேஸ் போடு நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி ஏற்படுத்துகிறார்கள். இதன் காரணமாக நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இவைகளை நினைவிலே கொண்டு நாம் நம்மை கொஞ்சம் சரி செய்து கொள்ளுகிற முயற்சியில் ஈடுபட வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குடும்பத்தோடு பேசி முடிக்கக்கூடிய அளவுக்கு முயற்சிக்க வேண்டும். அதை அடுத்து தெருவுக்கு கூட அதை கொண்டு வந்துடக்கூடாது. அதையெல்லாம் கடந்து பள்ளிவாசல் வரையிலும் வருகிறது. தெருவில் கூட நம்ம சண்டை, வீட்டில் இருக்கிற சண்டை தெரியக்கூடாது. வீட்டோடு வீட்டினுடைய குடும்பத்தாரோடு அதை பேசி முடிக்கப்பட வேண்டும். இந்த நிலையை நாம் கடைபிடிக்க வேண்டும். வளரமா நமது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக சுமூகமானதாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸுன்னத்துல்லாஹ்.